ஹரே கிருஷ்ணா. இஸ்கான் ஸ்தபகாச்சாரியர் தெய்வத்திரு அபயச்சரணாரவிந்த் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் பகவத்கீதை உண்மை உருவில் என்கிற பெயரில் வழங்கிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் பக்திவேதாந்த பொருளுரைகளுடைய தமிழாக்கம். அந்த தமிழாக்கத்துக்கு ஸ்ரீராம் மாயாப்பூர்லேருந்து உங்கள் தாசானுதாசனாகிய அடியன் ஹரிலீலாதாஸ் கொடுத்து கொண்டிருக்கும் விளக்கங்கள் தான் இந்த பகவத்கீதை தமிழ் விருந்து. முதல்ல ஆச்சாரிய கிருப்பையை வேண்டிய மங்களாச்சரண பாராயணம், அதன் பிறகு இன்றைய ஸ்லோகம், அதுக்கு பிரபுபாதருடைய மொழிபெயர்ப்பு, அதன் பிறகு பிரபுபாதருடைய பக்திவேதாந்த பொருளுரை, அதன் பிறகு நம்முடைய சிறிய விளக்கம். இப்போது மங்களாச்சரணம். ஓம் அஜான திமிராந்தஸ்ய ஜானஞ்சன ஷலாகய சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமஹ. ஸ்ரீச்சைதன்யமனோபிஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தே அஹம் ஸ்ரீகுரோன் ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீகுரோன் வைஷ்ணவாம்ச்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சககண லலிதா ஸ்ரீ விசாகான்விதாம்ச்ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்தா நமோஸ்துதே தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி வஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே வாஞ்சாகல்பதருப்யஸ்ச கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமஹ. நமாவோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண ப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்ய தேசதாரிணே ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவா சதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. மோகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயத்தே கிரும் எத் கிருபாத் மகம் வந்தே ஸ்ரீகுரும் தினத்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்யமீஸ்வரம் கதாஞ்சன ஸ்மிருதே யஸ்மின் துஷ்கரம் சுகரம் பவேத் ஸ்மிருதே உபரீதம் சாத் ஸ்ரீ சைதன்ய நமாமிதம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 3 கர்மயோகம். இன்றைக்கு 40 பார்க்க போகிறோம். இந்திரியாணி மனோ புத்திர் அத்தியாதிஷ்டான முச்சதே ஏதைர் விமோக ஏதேஷ ஞானமாவிருத்திய தேகினம். புலன்கள் மனம் புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய இடங்களாகும். இவற்றின் மூலம் ஜீவனின் உண்மையறிவை மறைத்து காமம் அவனை மயக்குகின்றது. பொருளுரை. கட்டுண்ட ஆத்மாவின் உடலில் பல்வேறு முக்கியமான இடங்களை எதிரி கைப்பற்றியுள்ளான். எனவே எதிரியை வெல்ல விரும்புபவன் அவனை எங்கு கண்டுபிடிப்பது என்பதை தெரிந்து கொள்வதற்காக பகவான் கிருஷ்ணர் இத்தகைய இடங்களை இங்கு சுட்டிக்காட்டுகிறார். புலன்களின் எல்லா செயல்களுக்கும் மனமே மையமாகும். எனவே புலனின்ப பொருள்களை பற்றி நாம் கேட்கும் போது புலன்கட்சிக்கான எல்லா எண்ணங்களுக்கும் மனம் இருப்பிடமாகி விடுகிறது. இதன் விளைவால் மனமும் புலன்களும் காமத்தின் உறைவிடமாகி விடுகின்றன. அடுத்தபடியாக இத்தகு காம எண்ணங்களுக்கு புத்தி என்னும் பிரிவு தலைநகரமாகின்றது. புத்தி ஆத்மாவிற்கு மிக நெருங்கிய அண்டை வீட்டுக்காரன். காமவயப்பட்ட புத்தி அகங்காரத்தை பெறுவதற்கும் ஜடத்துடன் மனம் புலன்கள் இவற்றுடன் தன்னை அடையாளம் காண்பதற்கும் ஆத்மாவை வசீகரிக்கின்றது. இதனால் ஜடப்புலன்களை அனுபவிப்பதில் ஆத்மா அடிமையாகிவிடுகிறான். அதனை உண்மை இன்பமாக எண்ணிக்கொள்கிறான். ஆத்மாவின் இத்தகு தவறான அடையாளம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது ஸ்கந்தம் 84வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் மிக அழகாக விளக்கப்பட்டுள்ளது. எஸ்யாத்ம புத்தி குணபே திருதாத்துகே ஸ்வதி குலத்ராதிஷு பௌமயீஜதீஹி எத்தீர்த்த புத்தி சலீலத்தகிரகிசி ஜனேஷு அபிக்கேஷு சயேவ கோக்கரக. 3 பொருள்களால் ஆன இந்த உடலுடன் தன்னை அடையாளம் காணக்கூடியவனும் இவ்வுடலிலிருந்து தோன்றியவர்களை உறவினர் என்று கருதுபவனும் பிறந்த நிலத்தை வந்தனைக்குரியதாக எண்ணுபவனும் உன்னத ஞானமுடைய மனிதர்களை சந்திக்காமல் நீராடுவதற்கு மட்டும் புனித தலங்களுக்கு செல்பவனும் ஒரு கழுதையைப் போன்றோ பசுவைப் போன்றோ கருதப்பட வேண்டியவனாவான். ஹரிஹி ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. இந்த பதத்தில் காமம் அப்படிங்கிற அந்த எதிரியை பற்றி பகவான் இன்னும் நுணுக்கமான விளக்கங்களை தருகிறார். முதல்ல அர்ஜுனன் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னு சொன்னால், தெரிந்தே மனிதன் ஏன் பாவம் செய்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அதற்கு பதிலாக பகவான் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவக மகாசனோ மகாபாப்மா வித்யேனம் மிக வைரினம் அப்படின்னு சொல்லி அந்த எதிரியை அடையாளம் காட்டினார். ரஜோகுணத்தினால் வரக்கூடிய இந்த காமம்தான் எல்லாத்துக்கும் காரணம். இதுதான் மிகப்பெரிய எதிரி, இதுதான் பாவங்களை செய்ய வைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த காமத்தை அடையாளம் காட்டினார். அடையாளம் காட்டிவிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், அந்த காமம் எப்படி மனிதனை பீடித்திருக்கிறது, எந்தெந்த நிலைகளில் உயிர் வாழியை ஆள்கிறது, ஆத்மாவாகிய நம்மை எந்தெந்த நிலைகளுக்கு இந்த காமம் தள்ளுகிறது அப்படிங்கிறத பகவான் விளக்கி காட்டினார். மூன்று உதாரணங்களை எடுத்துக்கொண்டு அந்த மூன்று உதாரணங்களின் மூலம் விளக்கி காட்டினார். காமம் ரொம்ப அதிகமாக பீடிக்கப்படும் போது ஆத்மாவாகிய நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், மரம் செடி கொடிகளாக ஜென்மம் எடுக்கிறோம். அந்த மாதிரி மரம் செடி கொடிகளாக ஜென்மம் எடுத்து எந்த விதமான உணர்வுமே இல்லாமல், எந்த விதமான ஆடையுமே இல்லாமல், எல்லார் முன்னாடியும் எல்லா பருவநிலைகளிலும் அப்படியே நிர்வாணமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை நமக்கு ஏற்படுகிறது. இது காமம் ரொம்ப அதிகமாக பீடிக்கும் போது ஆத்மாவாகிய நமக்கு உண்டாகக்கூடிய நிலை. அதைவிட கொஞ்சம் உயர்ந்த நிலை என்ன அப்படின்னு சொன்னால், மிருகங்களின் சரீரம். இந்த மிருகங்களின் சரீரத்தில் ஆத்மா காமத்தினால் பீடிக்கப்படும் போது ஆத்மாவாகிய நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், தூசியால் மறைக்கப்பட்ட கண்ணாடியைப் போல நாம் இருக்கிறோம். நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், தூசியால் மறைக்கப்பட்ட கண்ணாடியைப் போல நம்முடைய நிலை இருக்கிறது. முழுக்க தூசியால் மறைக்கப்பட்ட கண்ணாடியில் எந்த விதமான பிரதிபிம்பமும் தெரியவே தெரியாது. அதே மாதிரி இந்த காமத்தினால் பீடிக்கப்பட்டு ஆத்மாவாகிய நாம் யாருன்னே அறிய முடியாத நிலையில் அந்த மிருகங்களின் சரீரத்தில் நாம் கிடந்து வாடுகிறோம். அந்த மாதிரி வாடும்போது மிருகங்களின் சரீரத்தில் இருக்கும்போது இயற்கையின் சட்டம் ரொம்ப கடுமையாக இருக்கிறது. அந்த இயற்கையின் சட்டத்தை நாம் கடைபிடித்தே ஆக வேண்டும், நமக்கு வேறு வழியே கிடையாது. ஒரு நாயுடைய வாழ்க்கைன்னா அந்த நாய் எப்படி வாழ்கிறதோ அதை போலத்தான் நம்மளால் வாழ முடியும், வேறு எந்த விதமாகவும் நம்மளால் வாழ முடியாது. அந்த நாயுடைய வாழ்க்கையை அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த நாய்க்கு அடிபட்டுச்சுன்னா அந்த நாய் மருத்துவத்தை போகலாம் தெரியாது, அது வாழ்க்கை முழுக்க நுண்டிக்கொண்டே தான் இருக்கும். தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவில்லாத ஒரு மிருக வாழ்க்கையில் நாம் தள்ளப்படுகிறோம். அதை விட கொஞ்சம் உயர்ந்த நிலை என்ன அப்படின்னு சொன்னால், மனித சரீரம். இந்த ஆத்மாவாகிய நமக்கு இந்த மனித சரீரம் கிடைக்கும்போது நமக்கு பலவிதமான வாய்ப்புகள் நம்ம முன்னாடி வைக்கப்படுகின்றன. அந்த வாய்ப்புகளெல்லாம் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் காமம் அப்படிங்கிற இந்த எதிரி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், ஆவிருத்தம் ஞானம் ஏதேன அப்படின்னு அவர் பகவான் போன ஸ்லோகத்தில் சொன்னார். ஞானினோ நித்திய வேறினா அப்படின்னு சொன்னார். அது என்ன செய்கிறது அப்படின்னா, அந்த காமம் இந்த மனித பிரிவிலையும் துஷ்புரேனான் அலேனச்ச அப்படின்னு சொல்கிறார். துஷ்புரேனான் அலேனச்ச அப்படின்னா, நேற்று நம்ம பார்த்தோம், கொழுந்து விட்டு எரியக்கூடிய தீயில மேலும் மேலும் எரிபொருளை சேர்க்கும்போது அந்த தீ அப்படிங்கிறது அது திருப்தி அடைவதில்லை, அது இன்னும் அதிகமாக எரிந்து இன்னும் அதிகமாக வேண்டும் வேண்டும் அப்படின்னு கேட்கிறது. அந்த மாதிரி அந்த தீ அணையவே மாட்டேன் என்கிறது. அதே மாதிரி இந்த மனித பிறவியில் நம்முடைய காமம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த காமத்தை நாம் திருப்திப்படுத்துவதற்காக நாம் புலனின்பத்தை கொண்டு போய் அந்த காமம் அப்படிங்கிற தீயில் போடும்போது அந்த தீ என்னாகிறது அப்படின்னு சொன்னால், அது இன்னும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறதே தவிர அந்த தீ அணைவதே இல்லை. ஆக முதல் ஸ்லோகத்தில் பகவான் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய எதிரி யாரு அப்படிங்கிறதை அடையாளம் காட்டினார். தூய ஆத்மாவாகிய நம்மை பாவங்களை செய்ய வைக்கும் எதிரி, அதுவும் தெரிந்தே பாவங்களை செய்ய வைக்கும் எதிரி யாரு அப்படிங்கிறதை அடையாளம் காட்டினார். ரெண்டாவது ஸ்லோகத்தில் நம்மை அந்த காமம் எந்தெந்த நிலைகளில் பீடித்து எந்தெந்த மாதிரி சரீரங்களில் கொண்டு போய் தள்ளுகிறது அப்படிங்கிறதே பகவான் விளக்கி சொன்னார். மூன்றாவது ஸ்லோகத்தில் பகவான் இந்த மனித பிறவி அப்படிங்கிற மிக உயர்ந்த பிறவி கிடைத்தாலும் இந்த காமத்துக்கு அடிமையாகும் போது அந்த காமம் எப்படி ஒரு பெரிய நெருப்பை போல நம்மகிட்ட இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் அப்படின்னு கேட்டு கேட்டு நம்மளை அழித்து விடுகிறது அப்படிங்கிறதே அடையாளம் காட்டினார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த காமம் எங்கே எங்கே அமர்ந்து கொண்டு நம் மேல் ஆட்சி நடத்துகிறது அப்படிங்கிறத அடையாளம் காட்டுகிறார். ஆத்மாவாகிய நம்முடைய இந்த சரீரத்தின் மேலே காமம் எங்கே எங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறது, எப்படி ஒரு எதிரினுடைய கோட்டையை தாக்க வரும் ஒரு எதிரி, பலம் வாய்ந்த எதிரி, எப்படி ஒரு எதிரினுடைய கோட்டையை தாக்க வரும் எதிரி அந்த கோட்டையுடைய பலம் மிகுந்த பகுதியெல்லாம் ஆக்கிரமித்து கொண்டு தன்னுடைய எதிரியை தோற்கடித்து தன்னுடைய எதிரியின் மேல் ரொம்ப பலமாக ஆட்சி செலுத்துகிறானோ, அதே மாதிரி இந்த காமமும் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், ஆத்மாவாகிய நம் மேல் ஆட்சி செலுத்துகிறது. எப்படி ஆட்சி செலுத்துகிறது அப்படின்னா, நம்முடைய பலம் வாய்ந்த நம்முடைய சரீரம் அப்படிங்கிற இந்த கோட்டை, இந்த கோட்டையுடைய பலம் வாய்ந்த பகுதியிலெல்லாம் இந்த காமம் வென்றுவிட்டது. இந்த வென்று கொண்டு அந்த பலம் வாய்ந்த பகுதியிலெல்லாம் அது ரொம்ப ஸ்திரமாக அமர்ந்திருக்கிறது. அந்த மாதிரி ஸ்திரமாக அமர்ந்து கொண்டு நம்மளை பிடித்து விரட்டி கொண்டிருக்கிறது. ஏய் இதை செய், ஏய் அதை செய், ஏய் இப்படித்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஏய் இப்போது வழுத்தப்படு, ஏய் இப்போது நீ அழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை மிரட்டி கொண்டே உட்கார்ந்திருக்கிறது. அது எந்திரிக்க சொன்னால் நம்ம எந்திரிக்கிறோம், அது உட்கார சொன்னால் நம்ம உட்காடுறோம், அது ஆட சொன்னால் நம்ம ஆடுறோம், அது பாட சொன்னால் நம்ம பாடுறோம், அது அழ சொன்னால் நம்ம அழறோம், அது சிரிக்க சொன்னால் நம்ம சிரிக்கிறோம். இதனால தான் நேற்று நான் சொன்னேன், ஒரு பொம்மலாட்டத்தில் எப்படி பொம்மலாட்டக்காரன் பொம்மைகளை போட்டு ஆட்டுகிறானோ அதே மாதிரி இந்த காமம் நம்மளை பிடித்து ஆட்டிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி பிடித்து ஆட்டக்கூடிய காமம் எங்கெங்கே உட்கார்ந்துருக்கிறது அப்படின்னு சொன்னால், பகவான் சொல்கிறார், இந்திரியாணி மனோபுத்திர் அத்தியாதிஷ்டான முச்சதே அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஆவிருத்தம் ஞானமே தேன அப்படின்னு போன ஸ்லோகத்தில் பகவான் சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஏதேர் விமோகே தேச ஞானமாவிருத்திய தேகினாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஞானத்தை எப்படி மறைக்கிறது, போன ஸ்லோகத்தில் ஞானம் மறைக்கப்படுகிறது அப்படின்னு மட்டும் சொன்னார், இந்த ஸ்லோகத்தில் அந்த ஞானத்தை எப்படி காமம் மறைக்கிறது அப்படிங்கிற விவரத்தை பகவான் எடுத்து சொல்கிறார். இந்த நுணுக்கமான விவரத்தை பகவான் எடுத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய இந்திரியங்கள், நம்முடைய புலன்களில் காமம் உட்கார்ந்திருக்கிறது. அதன் பிறகு நம்முடைய மனத்தில் காமம் உட்கார்ந்திருக்கிறது. அதன் பிறகு நம்முடைய புத்தியில் காமம் உட்கார்ந்திருக்கிறது. இந்த மூன்று இடங்கள்லேயும் காமம் உட்கார்ந்து கொண்டு நம்மளை படுத்துகிறது. இதெல்லாம் நம்ம தெளிவாக விளக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் கொஞ்ச நாளாக மறந்திருக்கிற குலாப் ஜாமுனை திரும்ப அழைத்து கொண்டு வர வேண்டும். இந்த திருவாளர் குலாப் ஜாமுனை வைத்து கொண்டு இதையெல்லாம் விளக்கி விடலாம். குலாப் ஜாமுன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த குலாப் ஜாமுன் பார்வையில் பட்ட உடனேயே அந்த பார்வை மனதுக்கு செய்தி அனுப்புகிறது, ஆஹா இதே மாதிரி ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னு சொன்னோடனே மனம் உடனே சொல்கிறது, ஆஹா இது குலாப் ஜாமுன், இது உனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த குலாப் ஜாமுனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்னு மனம் என்ன செய்கிறதுனா, உடனே நாக்குக்கு ஒரு செய்தி அனுப்புகிறது. அது என்ன செய்தி அனுப்புகிறதுன்னா, உடனே நீ எச்சில் ஊற ஆரம்பிக்கவை அப்படின்னு சொல்லி நாக்குக்கு ஒரு செய்தி அனுப்புகிறது. அப்போ நாக்கு என்ன பண்ணுகிறது, அந்த குலாப் ஜாமுனுடைய சுவையினுடைய காமத்தினால் அது எச்சி ஊற ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி எச்சி ஊற ஆரம்பித்த உடனே மனம் என்ன சொல்கிறது, ஆஹா இந்த குலாப் ஜாமுன் உனக்கு கிடைக்க வேண்டும், இந்த குலாப் ஜாமுனுடைய நாக்கிலே போய் உட்கார வேண்டும், இந்த குலாப் ஜாமுன் என்னை சாப்பிட வேண்டும், அப்படி இல்லை என்றால் நீ மிகவும் வருத்தப்படப் போகிறாய், இந்த குலாப் ஜாமுனை அனுபவிப்பதில் தான் உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமே இருக்கிறது அப்படின்னு சொல்லி மனம் நம்மளை விரட்ட ஆரம்பிக்கிறது. உடனே காமத்தினால் பீடிக்கப்பட்ட அந்த புத்தி என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த மனத்துக்கு அடிமையாகி உடனே திட்டமிட ஆரம்பிக்கிறது, இந்த குலாப் ஜாமுனை கைப்பற்றுவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட ஆரம்பிக்கிறது. இந்த குலாப் ஜாமுனை கைப்பற்றுவதற்காக நான் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், எப்படியாவது ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்து இந்த குலாப் ஜாமுனை நான் கைப்பற்றுகிற அளவுக்கு நிறைய பணம் சம்பாதித்தேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் குலாப் ஜாமுனுக்கு பற்றாக்குறையே இருக்காது, நான் எவ்வளோ குலாப் ஜாமுன் வேண்டுமோ அவ்வளோ குலாப் ஜாமுன் சாப்பிடுவேன், அதற்காக நான் இப்பொழுது கழுதை போல ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி புத்தி திட்டமிடுகிறது. சில சமயம் புத்தி என்ன திட்டமிடுகிறது அப்படின்னு சொன்னால், எதற்காக வேலை செய்து குலாப் ஜாமுனை அனுபவிக்க வேண்டும், திருடி அனுபவித்து விடலாமே, வேலை செய்து அனுபவித்து குலாப் ஜாமுனை விட திருடி அனுபவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப சுலபம், கடைக்காரன் அந்த பக்கம் பார்த்து கொண்டே இருக்கும்போது இந்த பக்கம் டபக்கென்று குலாப் ஜாமுனை எடுத்து விட வேண்டும், இதற்கான புத்தி சாதுரியம் என்னிடம் இருக்கிறது, அதனால் கடைக்காரனை ஏமாற்றிவிட்டு குலாப் ஜாமுனை நான் திருடி அந்த குலாப் ஜாமுனை நான் சுவைத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி புத்தி பாவகரமான திட்டங்களை தீட்டுகிறது. இந்த மாதிரி எல்லாம் செய்து கூட ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செய்து கூட அந்த குலாப் ஜாமுனை திருட பார்த்து கூட கடைசியில் அந்த குலாப் ஜாமுன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த புத்தி என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு கிடைக்காத இந்த குலாப் ஜாமுன் யாருக்குமே கிடைக்கக்கூடாது, இந்த குலாப் ஜாமுனை நான் அப்படியே அழித்து விடுகிறேன் பார் அப்படின்னு சொல்லி அது இன்னொரு திட்டத்தை போடுகிறது. என்ன திட்டம் அப்படின்னா, குலாப் ஜாமுன் அழிக்கும் திட்டம், இந்த குலாப் ஜாமுன் யாருக்குமே இருக்கக்கூடாது, எனக்கு கிடைக்காத குலாப் ஜாமுன் இன்னொருவனுக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோட, ரொம்ப பொறாமையோட, ரொம்ப கோபத்தோட அந்த மனம் என்ன செய்கிறது அப்படின்னா, குலாப் ஜாமுனை எப்படியாவது அழித்து விட வேண்டும், இது யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுப்படைந்து திட்டமிடுகிறது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்திரியாணி மனோபுத்திர் அத்தியாதிஷ்டான முச்சதே, இந்த இந்திரியங்கள், இந்த மனம், இந்த புத்தி, இது மூனையும் காமம் முழுமையாக பீடித்து கொண்டது. இந்த மாதிரி முழுமையாக காமம் பீடித்து கொண்டிருக்கும் போது பொய்யான அகங்காரத்தினால் ஆத்மாவாகிய நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் இந்த சரீரம், இந்த சரீரத்தின் சுகம்தான் நம்முடைய சுகம், இந்த சரீரத்துக்கு நாம் தேவையான சுகம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த சுகம் யாருக்குமே கிடைக்கக்கூடாது. இந்த மாதிரி பாவகரமான எண்ணங்கள்லாம் சில சமயம் வருகிறது. இந்த மாதிரி பாவகரமான எண்ணங்கள் சில சமயம் வரும்போது நாம் மிகவும் பாவகரமான காரியங்களை செய்ய துணிந்து விடுகிறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சரீரமே பிரதானமாக வாழ்ந்து அந்த வாழ்க்கையை முடித்து விடுகிறோம். இந்த சரீரத்துக்கு என்ன தேவை, இந்த சரீரத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதே பிரதானமான வாழ்க்கையோட நோக்கமாக ஆகிவிடுகிறது. அதுக்காக குடும்பத்தினரை பாதுகாக்கக்கூடாது, குடும்பத்தினரை பராமரிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. குடும்பத்தினரை பராமரிக்கணும் அப்படின்னு சொன்னால் சரீரத்தின் தேவைகளை கொடுக்க தான் செய்யணும். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாருக்கும் ஆத்ம ஞானத்தை கொடுக்க வேண்டும். நீ இந்த சரீரம் கிடையாது, நீ ஆத்மா, நீ பகவானுடைய நித்திய தொண்டன், பகவானுக்கு சேவை செய்து தான் உன்னுடைய வாழ்க்கையின் மிக உயர்ந்த கடமை அப்படிங்கிறத குடும்பத்தினர் அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி சொல்லி கொடுத்து அவர்களை அறிவுள்ளவர்களாக வளர்க்க வேண்டும். பாகவதம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஆத்ம ஞானம் இல்லாதவன் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால், இங்கே பிரபுபாதர் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை கொண்டு வந்து கொடுக்குறார். எஸ் ஆத்ம புத்தி குணப்பே திருதாதுக்கே அப்படின்னு சொல்கிறார். எஸ் ஆத்ம புத்தி குணப்பே திருதாதுக்கே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சரீரம்தான் நாம அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற தேகாத்ம புத்தி, இந்த சரீரம் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், கபம் வாதம் பித்தம் அப்படிங்கிற மூன்று தாதுக்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது, அதான் திருதாதுக்கே. இந்த மூன்று தாதுக்களால் ஆக்கப்பட்டிருக்கிற இந்த சரீரத்தை போய் நாம அப்படின்னு நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி நினைத்து கொண்டு ஸ்வதி கலத்ராதிஷு பௌம ஈஜதிஹி அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஸ்வதி கலத்ராதிஷு அப்படின்ட்டு நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய மனைவி, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய உறவினர்கள், இவங்க தான் நம்மவர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். இவங்கெல்லாம் நம்மவர்கள் தான், இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இவங்க நம்மவர்கள், இந்த சரீரம் முடிஞ்சு போச்சுன்னா இவங்க நம்மவர்கள் கிடையாது. அதெல்லாம் நாம் ஏற்கனவே ஆத்ம ஞானத்தை பற்றி விளக்கும் போது ரொம்ப விவரமாக பார்த்தோம். அதனால் இந்த சரீரம் இருக்க முறை அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஆனால் அனைவரும் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னா, இந்த சரீரம் அப்படிங்கிற தளத்தில் மட்டும் காப்பாற்றுவதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. சரீரம் அப்படிங்கிற தளத்தை மீறி ஆத்மா அப்படிங்கிற தளத்தையும் அவங்க காப்பாற்றப்பட வேண்டும். அவங்க எல்லாருக்குமே கிருஷ்ண உணர்வு அளிக்கப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாமல் இவங்க தான் என்னுடைய ஆளுங்க, நான் தான் இவங்களுக்காக, இவங்களைத்தான் நான் காப்பாற்றுகிறேன், இவங்கள்லாம் சேர்ந்து என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வெறும் சரீர சம்பந்தப்பட்ட இந்த சரீரத்தை மட்டுமே நாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அதைத்தான் சொல்கிறது ஸ்வதி கலத்ராதிஷு அப்படின்னு சொல்லி, இந்த தேகம்தான் நான் அப்படின்னு நினைத்து கொண்டு, இந்த தேகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் என்னுடையவர்கள் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி எந்த விதமான ஞானமும், தன்னை பற்றி எந்த விதமான ஞானமும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் தனக்கும் உள்ள உறவை பற்றி எந்த விதமான ஞானமும் இல்லாமல் இருப்பது. ஈஜதீஹி பௌம ஈஜதீஹி அப்படின்னு சொன்னால், இந்த பிறந்த மண்ணை ரொம்ப பெரிதாக நினைப்பது. நான் பிறந்த மண் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான மண், என்னுடைய தாய்நாடு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது. தாய்நாடு முக்கியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயந்தான். ஆனால் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிறவியில் இந்த நாட்டிலே நாம் பிறந்திருக்கிறோம், அடுத்த பிறவியில் வேறு ஏதாவது நாட்டில் நாம் பிறக்கப் போகிறோம், அப்போ அதுக்கு அடுத்த பிறவியில் வேறு ஏதாவது நாட்டில் நாம் பிறக்கப் போகிறோம். அதனால் பிறந்த நாட்டின் மேலே இருக்கிற பற்றுதல் அளவுக்கு அதிகமாகலாம் இருக்கக்கூடாது. இந்த பிறவியிலே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதன் பிறகு இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் அமெரிக்காவில் போய் அமெரிக்க குடிமகன்களாகிறாங்க, இல்லை ஆஸ்திரேலியாவிலேயோ வேறு ஏதாவது நாட்டிலேயோ போய், கனடாவிலேயோ அங்கே போய் அந்தந்த நாட்டு குடிமகன்கள் ஆகிவிடுகிறார்கள். அப்போ இந்தியா என்னானது அவங்களுக்கு, இந்தியா அவங்களுடைய தாய்நாடு கிடையாது. ஆனால் குழந்தையில் இருக்கிறவங்க இந்தியா என் தாய்நாடு, இந்தியர்கள் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் அப்படின்லாம் நம்ம உறுதிமொழியெலாம் எடுத்துக்கிறோம். அதே அங்கே அமெரிக்கா போனோடனே அமெரிக்கா என் தாய்நாடு, அமெரிக்காவில் பிறந்தவர்கள்லாம் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த பிறவிலேயே பல பேருக்கு தாய்நாடு அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் இந்த தாய்நாட்டு விசுவாசம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமானது கிடையாது. அதுவும் எப்பேற்பட்டது அப்படின்னு சொன்னால், இந்த தேகாத்ம புத்தியை சேர்ந்தது தான். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு புனித தலத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், கடக்கடன்னு ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே இருக்கிற குளத்தில் டம்மு டம்முன்னு முங்கி இருந்தோம், அதற்கு பிறகு போய்கொண்டே இருந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. புனித தலங்கள் அப்படின்னா ஒரு குளத்தில் குளிக்கிறது மட்டும்தான் புனித தலம் கிடையாது. எங்கேயாவது தூரமாக போகணும், போய் குளிக்கணும், குளிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது புனித தல விஜயம் கிடையாது. புனித தலம் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற பக்தர்களை பார்க்க வேண்டும், அங்கே இருக்கிற பக்தர்கள்டேந்து பகவானுடைய செய்தியை கேட்க வேண்டும். ஒரு புனிதத்தல விஜயம், புனிதத்தலத்துக்கு போகிறது, க்ஷேத்ராடனம் அப்படின்னு சொன்னால், ஸ்ரவணம் இல்லாமல் க்ஷேத்ராடனம் கிடையாது. க்ஷேத்ராடனம்னா கடகடன் ஒவ்வொரு இடமாக போய் பார்த்து கொண்டே வருவது மட்டும் கிடையாது. அந்தந்த க்ஷேத்திரத்துக்கு போகும்போது ஸ்ரவணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பகவானுடைய செய்தியை கேட்பது, பகவான் எவ்வளவு கீர்த்திமிக்க செயல்களை அந்தந்த இடங்களில் செய்தார் அப்படிங்கிறதை கேட்பது, அதை பக்தர்கள் வாயாக கேட்பது, அந்த மாதிரி கேட்டு பகவானுடைய புகழை பாடுவது, பகவானுடைய புனிதநாமத்தை சொல்வது, இதெல்லாம் க்ஷேத்ராடனத்தில் புனிதத்தலங்களுக்கு போகிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி இல்லாமல் வெறும் ஒரு தூரமாக இருக்கிற இடத்துல போய் குளிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் புனிதத்திரை யாத்திரை அப்படி நின்று கொண்டிருப்பவன் அந்த மாதிரி இருப்பவன் கழுதை அல்லது பசுவுக்கு சமானம் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால் அது மிருக வாழ்க்கை தான். ஏன்னா யார் ஒருத்தன் தான் இந்த ஆத்மா அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளவில்லையோ, யார் ஒருத்தன் தன்னுணர்வு ஞானம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் மிருக வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏன்னா மிருகங்கள் தான் தன்னுணர்வு ஞானம் இல்லாமல் இருக்கின்றன. அவன் ஒரு கழுதையைப் போல முட்டாளாக சுமை தாங்கியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பசுவைப் போல ரொம்ப உபயோகமுள்ளவனாக ரொம்ப சாதுவாக இருக்கலாம், அவனை பார்த்து நம்ம நல்லவன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அது எல்லாமே வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிருக வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. ஏன் மிருக வாழ்க்கையாக இருக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, இந்திரியாணி மனோபுத்திர் அத்தியாதிஷ்டானம் உச்சதே அப்படின்னு இங்கே பகவான் சொல்கிறார். இந்திரியங்கள், மனம், புத்தி, இது எல்லாத்தையும் காமம் என்ன செய்து விட்டது அப்படின்னு சொன்னால் கைப்பற்றி விட்டது. அந்த மாதிரி இந்திரியங்கள், மனம், புத்தி இந்த மூணையும் கைப்பற்றி விட்ட காமம் நம்மளை என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் நீ இந்த சரீரம் அப்படின்னு ஆத்மாவாகிய நமக்கு அது பாடம் கற்பித்து கொண்டே இருக்கிறது. இந்த சரீரத்துடைய சுகம்தான் உன்னுடைய சுகம் அப்படின்னு நம்மிடம் சொல்கிறது. நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த காமத்தினுடைய கட்டளைக்காக நாம் பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டி கொண்டே இருக்கிறோம். அந்த காமம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் பூம் 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 அப்படின்னு அடிக்கிறது. நாமும் பூம் 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 மாடு மாதிரி டும் 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 அப்படின்னு தலையாட்டுகிறோம். நீ இதை செய், அதை செய், அதை செய், இதை செய் அப்படின்னு சொல்லி காமம் நமக்கு விரட்டி கொண்டே இருக்கிறது. ஆக இந்த இந்திரியங்கள், இந்த மனம், இந்த புத்தி, இது எல்லாத்துக்கும் காமத்திலேருந்து விடுதலை அளிக்க வேண்டும். இந்த காமத்திலேருந்து இந்த இந்திரியங்களையும் மனத்தையும் புத்தியையும் விடுதலை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி அளிப்பது அப்படின்னு சொன்னால், இந்திரியங்களையும் மனதையும் புத்தியையும் காமம் எப்படி கட்டி போட்டு வைத்திருக்கிறது அப்படின்னா, புலனின்பம் அப்படிங்கிறத வைத்து கட்டி போட்டு வைத்திருக்கிறது. புலனின்பத்தை காட்டி காட்டி கட்டி போடுகிறது. அந்த மாதிரி புலனின்பம் வேண்டும், புலனின்பம் வேண்டும் அப்படின்னு நாமளும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அந்த மாதிரி புலனின்பத்தை மட்டுமே காட்டி காட்டி இந்த காமம் நம்மளை கட்டி போட்டு வைத்திருப்பதால், இந்த புலன்களுக்கு அதைவிட உயர்ந்த இன்பத்தை நாம் காட்டி கொடுக்க வேண்டும். காமம் அப்படிங்கிறது சரீர சுகத்தை புலனின்பம் அப்படின்னு காட்டி கொடுக்கிறது. அந்த புலன்களுக்கு நாம் அதைவிட மிக உயர்ந்த இன்பத்தை காட்டி கொடுக்கும் போது, அப்போ இந்த காமத்தின் பிடியிலிருந்து இந்த புலன்களை நாம் ரட்சிக்க முடியும். அதே மாதிரி இந்த மனதை ரட்சிக்க முடியும். அதே மாதிரி இந்த புத்தியை மீட்டு கொண்டு வந்து இந்த புத்தியை ஜட புத்தியிலிருந்து ஆன்மீக புத்தியாக மாற்ற முடியும். அந்த மாதிரி புலன்களுக்கு அதைவிட உயர்ந்த சுவையை எப்படி காண்பிப்பது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம், ஹிருஷிகேன ஹிருஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே அப்படின்னு சொல்லி, புலன்களை எல்லாம் ஹிருஷிகேசனாகிய பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். அந்த மாதிரி புலன்களை எல்லாம் பகவானுடைய சேவையில் எப்படி ஈடுபடுத்தலாம் அப்படின்னு சொன்னால், அதற்கும் சாஸ்திரம் சொல்கிறது. என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், அதஸ்ரீ கிருஷ்ணநாமாதி நபவேத் கிராஹியம் இந்திரியேகி சேவான் முக்கியேகி ஜிவ்வாதௌ ஸ்வயம் ஏவ ஸ்பிருத்யதா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இதை நாம் ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம். பகவானுடைய புனித நாமம், பகவானுடைய பெயர், பகவானுடைய உருவம், பகவானுடைய லீலைகள், இதெல்லாம் புரிந்து கொள்வது அப்படிங்கிறது இந்த ஜட இந்திரியங்களால் சாத்தியமே கிடையாது. நபவேத் கிராஹியம் இந்திரியேகி, ஆனால் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், சேவான் முகேஹி ஜிவ்வாதௌ அப்படின்னா, இந்த நாக்கிலே தொடங்கி பகவானுடைய சேவையை நம்ம ஆரம்பிக்க வேண்டும். இந்த நாக்கில் தொடங்கி பகவானுடைய சேவை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், நாக்குக்கு ரெண்டு செயல்கள் இருக்கின்றன. ஒன்று சுவைப்பது, இன்னொன்று பேசுவது. இது ரெண்டு செயல்களையும் பகவானுடைய சேவையில் நாம் ஈடுபடுத்த வேண்டும். பகவானுடைய செய்தியை பேச வேண்டும். பகவானுடைய புனித நாமத்தை ஜபம் செய்ய வேண்டும். இந்த நாக்கை வைத்துக்கொண்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராமா ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய புனித நாமத்தை ஜபம் செய்ய வேண்டும். பகவானுடைய பிரசாதத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவத் பிரசாதத்தை மட்டுமே இந்த நாக்கு சுவைக்க வேண்டும். இந்த மாதிரி பகவானுக்கு நைவேத்தியமாக செய்த உணவை மட்டுமே சுவைத்து கொண்டு, பகவானுடைய செய்தியை மட்டுமே பேசிக்கொண்டு, பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளும் போது, அப்போ இந்த இந்திரியங்களை எல்லாம், இந்த காமம் அப்படிங்கிற இந்த அரக்கன், இந்த மிகப்பெரிய எதிரி, நம்மை தெரிந்தே பாவம் செய்ய வைக்கக்கூடிய இந்த குணம், இந்த குணத்திலேருந்து நாம் விடுதலை கொடுக்கலாம். அந்த மாதிரி விடுதலை கொடுக்கும்போது அப்போ மனமும் தூய்மையடையும், புத்தியும் தூய்மையடையும். அந்த மாதிரி மனமும் புத்தியும் இந்திரியங்களும் தூய்மையடையும் போது அப்போ நாம் யார் அப்படிங்கிறதை நம்மளால் உணர முடியும். இதை அடுத்த மூன்று ஸ்லோகங்களில் பகவான் ரொம்ப விவரமாக விளக்க இருக்கிறார். அதற்காக நாம் காத்திருப்போம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஸ்லோகத்தின் மொழிபெயர்ப்பு மீண்டும் ஒரு முறை. புலன்கள், மனம், புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய இடங்களாகும். இவற்றின் மூலம் ஜீவனின் உண்மை அறிவை மறைத்து காமம் அவனை மயக்குகின்றது. நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே.